ശ്രീധരൻ.
ഗൗരവ കുളുക്കളിൻ പ്രതി തവിസാടർ അവകളെ, ഇന്നയ ദിനം മൂന്ന് തലപ്പുകളിൻ കീഴ് നടപെടുക ഇന്ന വിവാദത്തിലെ മിക മുഖ്യമായ അഞ്ചൽ സേവകൾ മറ്റും മുസ്ലിം സമയ അലുവൽ അമച്ച് പെരുന്തോട്ട കൈത്തൊഴിൽ അമച്ച് മലയക പുതിയ ഗ്രാമങ്ങൾ ഉൾക്കട്ടമപ്പ് വസതികൾ മറ്റും സമൂഹ അഭിവൃദ്ധി അമച്ചു കീഴേ ഉറിയാറ്റ കിടത്തമയ്ക്ക് എന്നുടേ നന്ദികളെ തെരുവിത്തു കൊള്ളേൻ. മുതലിലേ എങ്ങളുടെ ഗൗരവ അമച്ചർ നവീൻ ദിസനായക അവരുടെ അമ്മാവിൻ മരണത്തിക്ക് എങ്ങളുടെ ആഴ്ന്ന അനുതാപങ്ങളെ തെരുവിത്തു കൊണ്ട് இந்த நாட்டிலே 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே தங்களுடைய உடல் உழைப்பாலும் வியர்வையாலும் இரத்தத்தாலும் இந்த மண்ணை புனிதப்படுத்திய மலையகத்திலே வாழுகிற எங்களுடைய தமிழ் உறவுகள் அவர்கள் தங்களுடைய சொந்த மண்ணிலே ஒரு நிலம் சொந்த நிலத்தோடு சொந்த வீட்டிலே வாழுகின்ற ஒரு நிலையை இன்றைய காலத்திலே உருவாக்கி இருக்கின்ற அமைச்சர் தியாம்பரம் அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்திலே முதல்கண் நன்றி சொல்ல வேண்டும். காரணம் 3000 வீடுகள் இப்பொழுது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் இந்திய வீட்டு திட்டத்தோடு சேர்ந்த இன்னும் 3000 வீடுகளை அமைப்பதற்கான செயல்பாடுகளை துடியாட்டமாக அவர் முன்னெடுத்திருப்பது ஒரு காலத்தின் பதிவு. இந்த உலக பந்திலே மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இந்த மண்ணிலே குடியேறி இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்திய அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலே சுயமாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குவதற்கு அவர்களுக்கான அந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அவர்களுக்கான நிலம் இல்லை என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். அதிலே அவர்களுக்கான 7 பேச்சு நிலங்கள் வழங்கப்பட்டு சிறிய வீடுகள் அவர்கள் குடியிருக்கக்கூடிய வகையிலே அமைத்து கொடுக்கப்பட்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் இவை மட்டும் அந்த மக்களுடைய பொருளாதார தேவைகளாக நடைபெறுகின்றன என்று நாம் குறிப்பிட முடியாது. காரணம், நான் அங்கு பல தோட்டங்களுக்கு சென்றிருந்தேன். அந்த மக்களை நேரடியாக சந்தித்த பொழுது இன்றும் அந்த மக்கள் பல லயன்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழுகின்ற அந்த லயன் வாழ்க்கை என்பது இந்த நவீன உலகத்திலே பொருளாதாரம் வளர்ந்திருக்கிற இந்த உலகத்திலே அந்த மக்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கான ஒரு சொந்த நிலப்பரப்பில்லாத ஒரு தொடர் குடியிருப்புக்குள்ளே பழைய வாழ்க்கை முறைக்குள் அவர்கள் இருப்பதை இப்பொழுதும் ஒரு மனித நேயத்தோடு பார்க்கிறவர்கள் அதனை ஒரு மனிதாபிமானமாக பார்க்க மாட்டார்கள். ஆகவே அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த மாற்றங்கள் என்பது மெல்ல மெல்ல அல்ல, விரைவாக ஏற்படுத்தப்பட்டால் தான் அந்த மலையகத்திலே வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாடு ஒரு முன்னேற்றகரமானதாக அமையும். இலங்கை என்கிற ஒரு நாடு உலக பந்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், தேயிலை உற்பத்தியில் அதனுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், மலையகத்திலே வாழுகிற தமிழ் மக்களுடைய இரத்தமும் அந்த தேநீரோடு சேர்ந்திருக்கிறது, அவருடைய வியர்வையும் சேர்ந்திருக்கிறது, ஒவ்வொருவருடைய இறந்து போன உடல்களும் அந்த மண்ணிலே எரிக்கப்பட்டிருக்கிறது, புதைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனையோ 1000 மக்கள் இந்தியாவிலே இருந்து அழைத்து வரப்படுகிற பொழுது கூட இறந்திருக்கிறார்கள். இங்கே கூட பல மலைகளை குடைந்து பாதைகள் அமைத்து தோட்டங்களை உருவாக்கி அந்த காடுகளை வெட்டி வாழ்ந்த மக்கள் இன்று கொஞ்சம் முன்னேற்றங்களை கண்டிருப்பது மிக முக்கியமானது. உலகத்திலே பலர் மனிதாபிமானம் பற்றி பேசுகிறார்கள், பல மனிதநேயங்கள் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அட்டைக்கடிக்குள்ளும் ஒரு ரொட்டி துண்டுகளோடும் இன்று தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுகின்ற அந்த மக்களுடைய வாழ்க்கையை பலர் இன்னும் மனிதாபிமானத்தோடு இந்த நாட்டிலே பார்க்கவில்லை என்கிற வேதனை மிகுந்த பதிவுகளை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனாலும் இன்று அந்த மண்ணிலே இருந்து உதித்த பல படித்த கல்விமான்கள், ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் அவர்கள், அமைச்சர் தியாம்பரம், அமைச்சர் ராதாகிருஷ்ணன் இவர்கள், இவரோடு சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேலுக்குமார், திலகராஜ் இவர்களெல்லாம் இந்த மண்ணிலே மிக முக்கியமாக அந்த மண்ணிலே இருந்து வந்தவர்கள், அந்த மக்களுடைய இடமிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த சபைக்கு வந்தவர்கள், இவர்களுடைய கருத்துக்கள், இவர்கள் இங்கு போராடுகின்ற அந்த போராட்டங்களுடைய வெளிப்பாடுகள் இன்று அந்த மக்களுக்கு ஒரு சின்ன மாற்றங்களை கொடுத்திருக்கிறது. இன்னும் அங்கே அவர்களிடம் இருந்து பிரதிநிதிகள் அதிகமாக இந்த இடத்துக்கு வருகிற பொழுதுதான் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர முடியும். இன்று 3 ஆண்டுகளுக்கு முதல் மலையகத்திலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு உதவி ஆசிரியர்களாக நியமனங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னர் நியமனம் வழங்கப்பட்ட நாட்டிலே பல ஆசிரியர்களுக்கு 3-1, 3-2 அவர்களுக்கான சம்பள ஏற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உதவி ஆசிரியர்கள் இப்பொழுதும் அந்த குறைந்த 6000 ரூபாய் வேதனத்தோடு தான் இருக்கிறார்கள் என்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. அவர்கள் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையை முடிவுறுத்தி வந்த பிற்பாடும் கூட இன்னும் அவருடைய சம்பள ஏற்றங்கள் செய்யப்படாமல் இருப்பதை அவருடைய பிரதிநிதிகளும் கவனத்தில் எடுக்க வேண்டும். அரசாங்கமும் அந்த ஆசிரிய மாணவர்கள் இன்று ஆசிரியர்களாக இருக்கிற பொழுது இந்நாட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் இருக்கின்ற அந்த உரித்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஆகவேதான் நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த பகுதிகளிலே இருந்து வருகின்ற ஒவ்வொரு மாணவர்களுடைய வாழ்க்கை முறையும், அந்த பாடசாலைகளில் இருக்கின்ற வளங்கள், அங்கு மலையகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் காணப்படுகிற கதிரமேசுகளும் சரி, அவருடைய கற்றல் முறைகளும் சரி, இன்னும் சரியான முறையில் மேம்படுத்தப்படவில்லை. இவை சரியான முறையில் மேம்படுத்தப்பட்டால்தான் பெருந்தோட்ட துறையிலே வாழுகின்ற மக்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். மிக மிக முக்கியமாக அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நிலங்கள் அவர்களிடம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு குறிப்பிட்ட 5 அல்லது 10 ஆண்டுகளிலே தேயிலைத்துறை என்பது உலகத்திலே வேறு வடிவங்களை எடுக்கக்கூடும். தேயிலைத்துறையை உற்பத்தி செய்து அதனை கூலி தொழிலாளர்களை வைத்து கொழுந்தெடுக்கிற இளமைகள் எல்லாம் மாறக்கூடும். மாறுவதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் உலகத்திலே விரிந்து கொண்டு செல்கின்றன. ஆகவே அந்த நிலங்களில் வேற உற்பத்தி பயிர்கள் உற்பத்தி செய்ய முயலுகிற பொழுது அங்கே வாழுகின்ற அந்த மக்களுக்கு அந்த நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு மானியங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவருடைய உற்பத்திகளை கொள்வனவு செய்து ஏற்றுமதி செய்கின்ற அந்த முறை உருவாக்கப்பட வேண்டும். மலையகத்தை நாடித்தான் அநேகமானவர்கள் சேதன உற்பத்திகள் அசேதனமற்ற பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக நகர்கிறார்கள். ஆகவே அவ்வாறான உற்பத்தி துறைகளை மனிதனுக்கு தீங்கு விளைவிக்காத அசேதன வளமாக்கிகள் பயன்படுத்தப்படாத சேதன முறையிலான உற்பத்திகளுக்கான ஊக்குவிப்புகளை வழங்கி அவருடைய உற்பத்தி முறைகளை மாற்று திட்டங்களை கொண்டு வருவதன் மூலம் கூட அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றுதான் நான் கருதுகிறேன். மிக மிக முக்கியமாக அவர்களுக்கு வழங்கப்படுகிற நிலமும் வீட்டு திட்டமும் போதியதில்லை என்றாலும் இந்த காலகட்டத்திலே அது ஒரு மிக முக்கியமான இடம், ஒரு முக்கியமான பாத்திரம் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்ட அமைச்சர் திகாம்பரம் உட்பட்டவர்களுக்கு நன்றியோடு அதனை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக இன்னும் ஒரு விடயம், இந்த அஞ்சல் அலுவலகங்கள், அஞ்சல் அமைச்சர் அவர்கள் இங்கு இல்லை என்றாலும் கூட நான் குறிப்பிட வேண்டும், இந்த அஞ்சல் திணைக்களத்தினூடாக கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் 3 ஆண்டுகளுக்கு முதல் உங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தேன். கிளிநொச்சி மாவட்டத்திலே பள்ளிக்குடா, பாரதிபுரம், புன்னை நீராவி, மாயவனூரிலே 4 உபதபாலகங்களை அமைப்பதற்கு. எனக்கு பிறகு எழுதிய பல இடங்களில் பலருக்கு நீங்கள் அவ்வாறு தபாலகங்கள் வழங்கி திறந்து வைத்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய இணைப்பு செயலாளரிடமிருந்து கடிதமும் வந்தது. நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி கூட வந்திருந்தது. அதற்கு பின்னர் நடமாடும் சேவைகளில் கூட நான் அதனை உங்களிடம் தந்திருந்தேன். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பது மிக மிக வேதனையானது. கிளிநொச்சி மாவட்டத்திலே பரந்தன் தபாலகத்துக்கு கீழே இருக்கின்ற தர்மபுரம் தபாலக உபதபாலகத்துக்கு கீழே புன்னை நீராவி, பிரபந்தனாறு, மயில்வாகனபுரம், குமாரசாமிபுரம், கண்ணகி நகர் போன்ற பெரும் கிராமங்கள் உள்ளடங்கப்படுகிறது. 2000 குடும்பங்களுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கு இருக்கிறார்கள். அந்த 2000 குடும்பங்களுக்கு மேற்பட்டவர்களுடைய மக்களுடைய, குறிப்பாக புன்னையிராவியினுடைய வட்டாரத்திலே 2000 குடும்பங்கள், பிரபந்தனாரிலே 900 குடும்பங்கள். இந்த மக்கள் தபாலுக்காக அவர்கள் தர்மபுரம் என்கிற நீண்ட நெடும் தூரத்திற்கு வர வேண்டிய தேவை அவர்களுக்கு உண்டு. அதே போல பாரதிபுரம், மலையாளபுரம், விநாயகபுரம், கிருஷ்ணபுரம் பகுதிகளைச் சேர்ந்த அமைச்சர் தியாமரம் கூட ஒரு முறை கௌரவ அமைச்சர் அங்கே வருகை தந்திருந்தார். இந்த வெள்ள நேரத்திலே அந்த மக்கள் ஒரு 300 ரூபாய் உதவுதொகையை பெறுவதற்காக, இந்த மலையாளபுரம் கிருஷ்ணபுரத்திலே இருக்கிற மக்கள் 200 ரூபாய்க்கு ஆட்டோவுக்கு காசு கொடுத்து அந்த வயோதிபர்கள் கிளிநொச்சியில் உள்ள தபாலகத்துக்கு சென்று வருகிறார்கள். அவர்களுக்கு 100 ரூபாய் தான் மாதம் மிஞ்சுகிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த கோரிக்கைகளை நீங்கள் கொஞ்சமாவது செவிமடுத்தால் தயவு செய்து மனிதாபிமானத்தோடு இந்த தபாலகங்கள் பாரதிபுரம், புன்னை நீராவி, பள்ளிக்கூடா, மாயவனூர் பகுதிகளிலே இந்த புதிய உபதபாலகங்களை அமைப்பதற்கான முயற்சிகளை தாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு துரித நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மிக மிக முக்கியமாக கௌரவ அமைச்சர் அவர்களே,
கௌரவ உறுப்பினர்களே, இந்த யுத்த நடந்த பிரதேசங்களில் திரும்பவும் நாங்கள் இந்த பொருளாதார காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் தீர்மானித்துள்ளோம். அது தவிர அந்த பகுதியில் 7 உபதபால காரியங்கள் மூடப்பட்டது. தற்போது 3 தபாலங்கள் நாங்கள் திரும்ப ஆரம்பித்துக்கிறோம். அந்த இடங்கள் உடையார் கட்டி, வெள்ளிமுள்ள வைக்கால், அதே நேரம் கொக்குள குடாய், அது எட்டாம் தேதி நாங்கள் திறக்கிறோம்.
முல்லைத்தீவு நீங்கள் குறிப்பிடுவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள உடையார்கட்டு, கொக்குத்தொடுவாய் போன்ற இடங்களை நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். நான் குறிப்பிடுவது கிளிநொச்சி மாவட்டத்தில் முகமாலை
பிளீஸ்
இல்லை, நாங்கள் கட்டாயம் அந்த பகுதியில் திரும்பவும் ஆரம்பிக்க போகிறோம்.
முகமாலை பகுதியிலும் கூட நீங்கள், நான் ஏற்கனவே நான் புதிதாக கேட்டதை விட முகமாலை பகுதியில் யுத்தம் நடந்த இடம், விடுதலை புலிகளும் ராணுவத்திற்கும் சூனிய பிரதேசமாக இருந்தது. இன்று 90ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்று வரை அந்த தபாலகம், மக்கள் இப்பொழுது குடியேறி 2 வருடங்கள் ஆகிறது, இன்னும் அந்த தபாலகம் ஆரம்பிக்கப்படவில்லை. நான் அதற்காக என்னுடைய ஒரு விசேட நிதி ஒதுக்கீட்டில் 15 லட்சம் ரூபாய் ஒரு கட்டடம் கட்டுவதற்கும் ஒதுக்கியிருக்கிறேன். ஆனால் இதுவரை அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்று பிராந்திய அஞ்சல் அஞ்சல்மா அதிபதி குறிப்பிடுகிறார்.
நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம், இது உங்களுக்கு தொலை தொடர்பு பேசியும் இருந்தோம், அது அனுமதி கிடைக்கும் கட்டாயமாக. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக அந்த
ஆகவே நீங்கள் குறிப்பாக இந்த அனுமதியை தயவு செய்து
ஓட பிளீஸ். ஹொன்ரபிள் டாக்டர் துசிதா விஜயமான் வில் டேக் தி சேர்.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த தபாலகங்களுடைய செயல்பாடுகளில் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தபாலகம் தரமுயர்த்தப்பட்ட நிலையில் இன்னும் அதற்கான ஆளணிகள் வழங்கப்படவில்லை. பரந்தன் தபாலகம், பச்சிலைப்பள்ளி பழை தபாலகம், பூனகிரி தபாலகத்துக்கான தரமுயர்த்தல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற, முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற தபால் சேவைகள் இன்னும் ஒரு நல்ல முறையில், சீரான முறையிலே ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நான் நினைக்கிறேன் அடுத்த முறை வரவு செலவு திட்டத்திலும் நாங்கள் இந்த விடயத்தை முன்வைக்காமல் இவ்வாண்டே நீங்கள் இந்த உபதபாலகங்களை, புதிதாக உருவாக்குகின்ற தபாலகங்களையும் ஏற்கனவே இயங்கிய முகமாலை தபாலகத்தையும் இயக்குவதற்கான நடைமுறையை மேற்கொள்வீர்கள் என்று நான் மிக நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறேன். அதேபோல கௌரவ நவீன் திசநாயக்க அவர்கள், கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கு இருக்கிற பொழுது நான் ஏற்கனவே உங்களோடு பல முறைகள் பேசிய விடயம், இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவு கிளிநொச்சி மாவட்டத்திலே கரந்தாய் காணி, அந்த காணி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அந்த மக்கள் அங்கு குடியிருந்த காணி, எல்ஆர்சிக்கு சொந்தமான காணியிலே தெங்கு பனம்பொருள், தெங்கு அபிவிருத்தி சபையைச் சேர்ந்தவர்கள் வலுக்கட்டாயமாக அவர்களுடைய கிணறுகளை மூடி அந்த மக்களுடைய வீடுகளை இடித்து அந்த இடங்களை வலுக்கட்டாயமாக பறித்துக் கொண்டார்கள். இப்பொழுது அது மனித உரிமைகள் ஆணைக்குழு வரைக்கும் சென்று மனித உரிமைகள் ஆணைக்குழு கூட தீர்ப்பளித்திருக்கிறது அந்த மக்களுடைய காணியை அவர்களிடம் வழங்குமாறு. இவ்வாறு வழங்குமாறு சொல்லியும் இன்னுமே அந்த காணி அவரிடம் வழங்கப்படாமல் இருப்பது ஒரு வேதனைக்குரிய விடயம். இந்த நாட்டிலே மனித உரிமைகள் ஆணைக்குழு எண்ணத்துக்கு ஏன் அவ்வாறு இருக்க வேண்டும்? அரசாங்கத்தினாலே அவர்களுக்கு சம்பளம் வழங்கி ஒரு நிறுவனம் இயக்கப்பட வேண்டும்? அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுடைய நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பல மனித உரிமை அமைப்புகள் அதனை கையாண்டிருக்கின்றன. எல்லோருக்குமே தெரியும், தெரிந்தும் கூட தென்னை அபிவிருத்தி சபையும் அதனை விரும்புவதாக நாங்கள் இப்பொழுது அறிகிறோம். அந்த காணியை, அந்த மக்களுக்குரிய காணியை அவரிடம் வழங்குவதற்கு எவ்வளவோ காணிகள் தென்னை அபிவிருத்தி சபைக்கு சொந்தமாக இருக்கிற பொழுது அந்த மக்களுடைய வாழ்ந்த வரலாற்று காணியை பறித்து வைத்திருப்பது, அதனை கொடுக்காமல் இருப்பது அந்த கரந்தாய் பகுதியிலே வாழ்ந்த மக்களுடைய மனங்களை உடைத்திருக்கிறது. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய அன்னியை இழந்த சோகத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். அதே நேரம் நீங்கள் அந்த மக்களையும் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் சமைத்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய சட்டி பானைகளை, சமைத்த உணவுகளை புல்டோசர்களை கொண்டு, கனரக இயந்திரங்களை கொண்டு உடைத்து தூக்கிலே தூக்கி வெளியிலே எறிந்துதான் அந்த நேரம் செய்தார்கள். அந்த நேரத்திலே அவ்வாறு நடந்து கொண்ட காவல்துறையோடு சேர்ந்தவர்கள், அப்பொழுது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அந்த அரசு முறை நடந்த அந்த அடாவடித்தனத்தை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஆகவேதான் நான் உங்களிடம் வினயமாக கேட்கிறேன், அந்த மக்களுடைய மனிதாபிமானப்படி அவருடைய காணிகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வது மிக மிக முக்கியமானது. அதனை மனிதாபிமானத்தோடு செய்யுங்கள். அது உங்களுடைய மிக முக்கியமான பணியாகவும் கூட நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே இதேபோலதான் இந்த பெருந்தோட்ட துறையிலே இன்று நீண்ட காலமாக அவர்களிடம் இருக்கின்ற விடயம் இந்த சம்பள பிரச்சனை. ஒரு 600 ரூபாய் சம்பளம் என்ற, ஏற்கனவே 500 ரூபாயாக இருக்கிற சம்பளம், அவர்கள் அடிக்கடி இந்த சம்பளத்துக்காக தெருக்களிலே போராடுகிறார்கள். நான் கூட தலவாக்கலையிலே நடைபெற்ற அமைச்சர் தியாம்பரம் அவர்களுடைய ஒழுங்குபடுத்தலே நடைபெற்ற ஒரு போராட்டத்திலே நான் பங்கு கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு சில சில விடயங்கள் முன்னேற்றகரமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த நாட்டிலே இந்த 600 ரூபாய் வரையான ஒரு சம்பளத்தை பெறுதல் என்பது, அதில் மாசம் 20 நாள் வேலை உள்ள ஒரு குடும்பம் 12,000 ரூபாய் சம்பளத்தோடு மாதாந்தம் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு செல்ல முடியுமா? இது ஒரு பொருத்தமான விடயமா? இதனை நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய காலம். ஒரு அமைச்சினுடைய செயலாளருக்குரிய சம்பளம் என்ன? அதே நேரம் ஒரு அமைச்சிலே வேலை செய்கின்ற ஒவ்வொரு உத்தியோகத்தினருக்கான சம்பளம் என்ன? இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் என்ன, அமைச்சர்களுடைய சம்பளங்கள் என்ன, கொடுப்பனவுகள் என்ன, வெளியிலே இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் ஏனியவர்களுடைய சம்பளங்கள் என்ன? அவ்வாறானால் 24 மணி நேரமும் தங்களுடைய உடல் உழைப்பை வழங்குகின்ற மிக கூடிய அளவு அந்த குளிரிலும் பனியிலும் தங்களுடைய உழைப்பை இந்த நாட்டுக்காக வழங்குகின்ற அந்த மக்களுக்காக அரசாங்கம் மானிய அடிப்படையில் கூட ஏன் ஒரு உதவித்தொகையை அவர்களுக்கு வழங்க முடியாமல் இருக்கிறது? இது மிகவும் ஒரு வேதனையான விடயம் அல்லவா? இந்த சம்பள ஏற்றம் என்ற விடயத்தை மட்டும் ஏன் முதலாளிமாரோடு தள்ளிவிடுகிறது அரசாங்கம்? மற்ற விடயங்களை கருத்தில் எடுத்துக் கொள்கிறது. சம்பளம் என்று வந்தால் அது முதலாளிக்குரியது, அவர் பேசட்டும் என்கிறார்கள். அவ்வாறு இல்லாமல் இது ஒரு கொள்கை ரீதியாக எவ்வாறு ஏனைய துறைகளுக்கு சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறதோ அந்த அடிப்படையில் அந்த தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் தீர்மானிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு மாதாந்த சம்பளம் இருக்க வேண்டும். அவருடைய நாளாந்த சம்பளம் என்ன என்பதும், அவர்கள் தங்களுடைய தொழிற்சங்கங்களுக்கு கட்டுகின்ற பணத்துக்குரிய கணக்குகள் சரியான முறையில் வெளியில வர வேண்டும். அவ்வாறு வருகிற பொழுது நான் அண்மையில் ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்தேன். ஒரு தொழிற்சங்கம் மாதம் 4 கோடி ரூபாவுக்கு மேல் அந்த மக்களிடம் இருந்து பணத்தை அறவிட்டுக் கொள்கிறது என்று. அவ்வாறு உண்மையா பொய்யா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வாறான தொழிற்சங்கங்கள் கூட ஏன் அந்த மக்களுடைய சம்பளத்தில் அதனை வரையறுத்து எடுக்காமல் அவர்களுக்குரிய சம்பளத்தை கூட்டுகின்ற வழியை பார்க்க வேண்டும். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த நாட்டினுடைய ஒரு மனிதகுலம் ஒரு இலங்கையினுடைய மத்திய பகுதியிலே மறைக்கப்பட்ட ஒரு இடமாக இல்லாமல் அவர்களுடைய அந்த தொழில் துறையிலே அவர்கள் முன்னேற்றம் கண்டு வாழுகின்றவர்களாக, தங்களுடைய சம்பளத்தை சரியான முறையிலே பெற்று வாழுகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுக்குரிய ஒரு வழிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்னொரு விடயத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்று முஸ்லீம் விவகார அமைச்சும் இங்கே கலந்துரையாடப்படுகிறது. ஒரு முஸ்லீம் சகோதரர்களுடைய மார்க்கம், அவருடைய சமயம் என்பது மிக முக்கியமானது. நான் நேற்று முன்தினம் பார்த்தேன், அமைச்சர் அபு ஹக்கீம் அவர்கள், கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு இடத்திலே பேசுகின்ற பொழுது சொன்னார், இங்கு வெளிநாட்டு நீதிபதிகள் வர தேவையில்லை, இங்கே யாரும் வந்து விசாரணைகளை செய்ய தேவையில்லை, இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற நீதிபதிகள் போதும், இங்கு சர்வதேச விசாரணை என்ற கதைக்கே தேவையில்லை என்று அவர் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருந்தார். இதே முஸ்லீம் சமயத்தைச் சேர்ந்த அல்லாவை வணங்குகின்ற ஒரு மார்க்கத்தை விரும்புகின்ற மனிதன், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட பொழுது ஒரு வார்த்தை கூட பேசாத மனிதன், எத்தனையோ குழந்தைகள் உணவின்றி கொல்லப்படுகிற பொழுது அவர்கள் கண்ணீர் விட்டு சாகிற பொழுது பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த கௌரவ ஹக்கீம் அவர்கள் யுத்தம் முடிந்த பின்னால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு முன்னால் 2011 இங்கு யாரும் கொல்லப்படவில்லை என்று வெளிநாட்டில் இருக்கின்ற வெள்ளையர்களுக்கு தெரிவிப்பதற்காக போய் அந்த 3 கால் கதிரைக்கு முன்னாலே நின்று அரசாங்கத்திற்காக பிரச்சாரம் செய்த ஒரு அமைச்சர். இப்பொழுது அவர் திரும்பவும் தன்னுடைய சரியான சுயரூபத்தை காட்டியிருக்கிறார், இங்கு வெளிநாட்டு நீதிபதிகள் விசாரணைகள் தேவையில்லை என்று. ஆகவே இது
கூட
கௌரவ அமைச்சர் ஹக்கீம் அவர்களுடைய உள்மனதை காட்டுகிறது. முஸ்லீம் மக்கள் அவ்வாறல்ல, இது அவருடைய அரசியல் லாபம் கருதிய அந்த செயல்பாட்டை நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம், மிக வேதனையோடு பதிவு செய்கிறோம். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள், உணவில்லாமல் கொல்லப்பட்ட குழந்தைகள், மக்கள், பல பராஜ் குண்டுகளுக்கும் பொஸ்பரஸ் குண்டுகளுக்கும் ரசாயன குண்டுகளுக்கும் மக்கள் இறந்த பொழுதெல்லாம் ஒரு முஸ்லீம் தலைவர் கூட எவருமே ஒரு கருத்து சொல்லவில்லை. ஏன் அமைச்சர் ஹக்கீம் கூட ஒரு நாளும் வார்த்தை தன்னுடைய வாய் திறந்து பேசவில்லை. தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கிள்ளிநொச்சியில் இருக்கிற பொழுது ஹக்கீம் அவர்கள் அவரை சென்று சந்தித்திருந்தார். அப்பொழுது பிரபாகரன் பெருந்தன்மையோடு சொல்லியிருந்தார், உங்களுடைய உணவுக்காக நீங்கள் ஒரு சமையலாளை கூட கூட்டி வாருங்கள் என்று அழைத்து அவருடைய சமையலால் சமைத்த சாப்பாட்டையே சாப்பிடுகின்ற ஒரு நிலையை கூட பிரபாகரன் உருவாக்கியிருந்தார் பெருந்தன்மையோடு. இதனை விட கௌசல்யன், மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த கௌசல்யன் சாவடைந்த பொழுது, வீரச்சாவடைந்த பொழுது 1000 முஸ்லீம் மக்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். இவ்வாறான முஸ்லீம் சகோதரர்கள் வாழுகின்ற இடத்திலே ஒரு தமிழர்கள் கூட இந்த போரிலே கொல்லப்படவில்லை என்று சொன்ன ஹக்கீம் அவர்கள் இப்பொழுது இதே கருத்தை சொல்லியிருப்பது, இது ஒரு முஸ்லீம் மார்க்கத்துக்கு அல்லது அந்த மதத்தை பின்பற்றுகின்றவருடைய மனதுக்கு மாறான செயல் என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், இது முஸ்லீம் மக்களுடைய கருத்தல்ல, அவருடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய காணாமல் போன எங்களுடைய உறவுகள் தெருக்களிலே இருக்கிற பொழுது, இன்றைக்கும் சிறையிலே அரசியல் கைதிகள் விடுதலைக்காக போராடுகிற பொழுது, அந்த மக்கள் சார்பாக அந்த மக்களுடைய மனிதாபிமானங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைச்சர் அரசாங்கத்திடம் தன்னுடைய பதவிகளை தக்க வைப்பதற்காக இவ்வாறான வார்த்தைகளை பிரயோகிப்பதை தவித்துக் கொள்வது நல்லம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து, இந்த நாளிலே மிக முக்கியமான இந்த பெருந்தோட்ட கைத்தொழில் துறையிலே அமைச்சர் கௌரவ நவீன் திசநாயக்கா அவர்கள் இந்த கரந்தாய் காணிக்கு ஒரு நல்ல முடிவை தருவார் என்ற எதிர்பார்ப்போடும் அமைச்சர் முஸ்லிம் விவகார அமைச்சர் அவர்கள் நீங்கள் இந்த குறிப்பாக இந்த தபாலகங்களுடைய விடயத்திலே ஒரு நல்ல முடிவை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.
பூமஸ்ருதி மீனங்கட்ட கரு நல்ல சலகா பெருமை மந்திரிமா உச்சுமாறு வினாடி நம்மை காலத்து
முலாசனே கௌரவ மந்திரிதுமேனி අද වැදගත් අමාත්‍යංශ තුනක් යටතේ මේ සාකච්ඡාව දිගහැරෙන වෙලාවෙම පළමුවෙන්ම අපේ වැවිලි කර්මාන්ත අමාත්‍ය ගරු නවින් දිසනායක මැතිතුමාට මගේ පෞද්ගලිකව කනගාටුව පිරිනමන්න මේක අවස්ථාවක් කරගන්නවා. එතුමගේ මෑණියන් ඊයේ අවසන් ගමන් ගියා. මේ රටේම ගෞරවයට පාත්‍ර වෙච්ච මගේ පෞද්ගලිකව අතිශය ගෞරවයට පාත්‍ර වෙච්ච කාන්තාවක් විදියට අපි එතුමාට ඒ කනගාටුව ප්‍රකාශ කරන්න ඕන. දෙවනුව ගරු අපේ ඉස්ලාම් ආගම කටයුතු තැපැල් සේවය ඇමතුම මෙතන ඉන්නවා. ගරු මුලසුනේ මන්ත්‍රීතුමියනි, මේ අමාත්‍යංශය නම් කළ තියෙන්නේ තැපැල් සේවා හා මුස්ලිම් ආගමික කටයුතු අමාත්‍යංශය විදියට. මම මේ පැහැදිලි කිරීමක් හෝ නිවැරදි කිරීමක් මුස්ලිම් ගරු ඇමතුමනි මුස්ලිම් ආගමික කටයුතු කියලා කියන්නේ යෙදීම නිවැරදිද? මුස්ලිම් ආගම කියලා එකක් ලෝකෙ නෑ මම දන්න තරමින්. ඉස්ලාම් ආගම තියෙන්නේ. ඒ නිසා මම යෝජනාවක් විතර කරනවා. මේ යෙදීම මුස්ලිම් ආගම මුස්ලිම් ජාතිකයන් ලෝකේ විවිධාගම්වල ඉන්නවා. ඒ නිසා ඒක ඉස්ලාම් ආගම විතර නිවර්දුනොත් හොඳයි කියලා කියන එක යෝජනාවක් විතර මම කරන්න කැමතියි.
ගරු අමාත්‍යතුමාට
මන්ත්‍රණය මේ සාමාන්‍යයෙන් මුස්ලිම් ඉස්ලාම් දෙකම එකම වචනයක්. ඒර සමහර සිංහල වචනයක් තියෙනවා සමහර එකම අර්ථය දෙන
වශයෙන් නිවැරදි කිරීමට යටත්ව පැහැදිලි කිරීම කරේ. දැන් මට ලැබිලා තියෙන වෙලාව සභාපතිතුමියනේ විනාඩි 9. දැන් විනාඩියක් ගිහිලා 8 ඉතුරු වෙලා තියෙනවා. ඒතර මේ 8 ඇතුලේ වැවිලි කර්මාන්ත අමාත්‍යංශය ගැනමත් තැපල් හා ඉස්ලාම් කටයුතු අමාත්‍යංශ පිළිබඳව මම කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. මම මේ කෙටි කාලය වෙන් කරනවා කඳුරට නවගම්මාන යටිතල පහසුකම් පිළිබඳව අමාත්‍යංශයේ ගරු දිගම්බරම් ඇමතුමා නායකත්ව දෙන අමාත්‍යංශ පිළිබඳ කතා කරන්න. ඊට පෙරින් ඒ අමාත්‍යංශ තුනේම ඇමතුමන්ලට රාජ්‍ය ඇමතුමන්ලට අපේ සුභපැතුම් ඉදිරිපත් කරන්න කැමති. මේ ඉදිරි වර්ෂය දිහා සුබදායක බලන්න ශක්තිය ධෛර්යය ලැබේවා කියලා. ඒතර මගේ මේ විනාඩි 8 කාල සීමාව තුලදී ගරු සභාපතිතුමියනි දැන් මට තියෙන්නේ ගරු දිගම්බර මැමතුමනි මාතර දිස්ත්‍රික්කයේ ගත්තොත් හරියටම 23,367ක් වතුකරේ ඉන්දිය සම්භවයක් සහිත කියලා කියන විශේෂණ පදය යටතේ අපි වර්ගීකරණය කරන ජනතාව 23,762ක් 367ක් සමාවෙන්න ජීවත් වෙනවා. නමුත් මොකද්ද අවාසනාවකට අද සිට ඉතිහාසයේ කොයි තරම් ඈතට ඇවිදගෙන ගියත් ඒ ආණ්ඩුව නිල් පාට ආණ්ඩුවක් වුණත් කොළ පාට ආණ්ඩුවක් වුණත් වෙනත් මිශ්‍රිත ආණ්ඩුවක් වුණත් මේ මාතර දිස්ත්‍රික්කයේ තුල ජීවත් වෙන ඒ වතුකරේ ඒ ගෞරවනීය ජනතාව පිළිබඳව අවධානය යොමු වෙලා නැහැ. ඒක දිගම්බරම් ඇමතුමාගේ වරදක් නෙමෙයි. ඔබතුමා දක්ෂ නිහතමානී ඇමතිවරයෙක් විදියට අපේ ගෞරවයට පාත්‍ර වෙලා තියෙනවා. දැන් සාමාන්‍යයෙන් අමාත්‍යංශ පිළිබඳ විවාදවලදී නොයෙකුත් රළු පරෂ විවේචන ඇමතුරුන්ට එල්ල වුණා අපි මේ සභාව ඇතුලේ. දැන් මේ සභාවේ කතා කරපු හැමදෙනාම ඔබතුමාට ප්‍රශංසා කරා. ඒක සාමාන්‍යයෙන් අපි දකින්නේ නැති ලක්ෂණයක්. ඒස මම ඔබතුමාට විශේෂයෙන් කියන්නේ දැන් ඔබතුමාලා වර්ගීකරණය කරාම ලංකාවේ දිස්ත්‍රික්ක ඉන්දියානු සම්භවයක් සහිත දමිල ජනතාව ජීවත්වන දිස්ත්‍රික්ක විදිහට මාතර දිස්ත්‍රික්ක එන්නේ 7 වෙනි ස්ථානයේ. ඒ 23,367 ජීවත්වන්නේ 7 වෙනි ස්ථානයේ විදිහට. හැබැයි මේ අමාත්‍යංශ යටතේ මේ මොහොතෙත් මීට පෙරත් ඒ ජනතාව කිසි ලෙසකින් අවධානයට පාත්‍ර වෙලා නැහැ. මට තේරෙන්නේ නැහැ මොකද්ද වැරද්ද කියලා. එසම මේ විනාඩි 7ක පමණ කෙටි කාලය පාවිච්චි කරන්නේ ගරු දිගම්බර මැමතුමනි අන්නේ ජනතාවගේ සංස්කෘතික පීඩනය, දේශපාලන පීඩනය, එමත්නම් සමාජීය පීඩනය පිළිබඳව මගේ වේදනාව, ඒ ජනතාවගේ වේදනාව මේ සභාවේ එළිදක්වන්න ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න. බරපතල ප්‍රශ්න රාශියක් තියෙනවා ගරු දිගම්බර මැමතුමනි, මාතර දිස්ත්‍රික්කයේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස විදිහට ගත්තොත් කොටපොළ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස පමණක් 12,450ක්. ගරු අමතුමනි, මන්ත්‍රීවරු 3 දෙනෙක් ඉන්නවා ප්‍රාදේශ සභාවේ, 24ක් වන කොටපොළ ප්‍රාදේශ සභාවේ 3 දෙනෙක්. එක්කෙනෙක් අපේ පක්ෂය නියෝජනය කරනවා ඇලෙක්සැන්ඩර් මන්ත්‍රීවරයා, තවත් පක්ෂ දෙකක් නියෝජනය කරමින් ඉන්න මන්ත්‍රීවරු 3 දෙනෙක්. කොටපොළ 12,450ක්, පස්කොට 1,800ක්, අකුරස් 1,400ක්, පිටපැද්දර 4,000ක්, මුලටියන 490ක් ආදී වශයෙන් මේ ව්‍යාප්ත වෙලා තියෙනවා. හැබැයි මෙතන තියෙන ගැටලුව අර ඓතිහාසිකව ඔවුන් රාජ්‍යයේ අවධානයට යොමු නොවීම නිසා, ඓතිහාසිකව ඔවුන් මේ විෂයට අදාළව අවධානයට පාත්‍ර නොවෙච්ච නිසා කැකෑරෙන, තෙරපෙන පීඩාවට පත්වෙච්ච ප්‍රශ්න රාශියක් තියෙනවා. දැන් මම එක උදාහරණයක් ඔබතුමාට කියන්න, ඔබතුමාගේ අමාත්‍යංශය අදාළ නැහැ ඒක. අමාත්‍යංශය අදාළ කාරණා රාශියක් තියෙනවා. දැන් ඔබතුමා විශ්වාස කරනවද මාතර දිස්ත්‍රික්කේ මෙච්චර දමිළ ජනගහනයක් තියෙනවා, එක මධ්‍ය විද්‍යාලයක් නැහැ මේ දමිළ දරුවන්ට තමන්ගේ උසස් අධ්‍යාපන කටයුතු කරගෙන යන්නේ. හෑන්ෆර්ඩ් විද්‍යාලය තියෙනවා, කලාවෙන් පමණක් ඒ ලෙවල් කරන්න පුළුවන්. වෙන කිසිම ධාරාවකින් උසස් පෙළ කරන්න පුළුවන් පාසලක් නැහැ. තිබෙන පාසල්වල, ප්‍රාථමික පාසල්වල ගුරුවරු නැහැ. මම කියන්නේ මේ ආණ්ඩුවට ඇඟිල්ල දික් කරන්න නෙමෙයි, මටත් ඇඟිල්ලක් දික් කරගෙන මම කියන්නේ. මේක මම කිව්වා ඓතිහාසික වෙච්ච වරද්දක් කියලා. දැන් උදාහරණ මේක ඛේදවාචකය, සමහර තැන්වල Hindu ආගම උගන්වන්න විදියක් නැහැ, ගුරුවරු නැහැ. සමහර තැන්වල දමිළ භාෂාව උගන්වන්නේ මුස්ලිම් ගුරුවරයෙක්. ඔහුට සිද්ධ වෙලා තියෙන මේ දරුවන්ට, දමිළ Hindu දරුවන්ට ආගම විදියට ඉස්ලාම් ආගම උගන්වන්න, ආගම විදියට ඉස්ලාම් ආගම ඉගෙන ගන්න වෙලා තියෙනවා. සමහර තැන්වල දරුවන්ට ආගම විදියට බෞද්ධ ආගම ඉගෙන ගන්න සිද්ධ වෙලා තියෙනවා. මේක බරපතල ඛේදවාචකයක්. ඒ කියන්නේ මේ සංස්කෘතික පීඩනය කිසියම් දවසක කොතනින් කෙලවර වෙයිද? හැබැයි මේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස 3 ඇතුලේ විතරක් දිගම්බර මැමතුමනි, රැකියා විරහිත උපාධිධාරීන් ඉන්නෝ 26ක්. 26ක් ඉන්න උපාධිධාරීන්. හැබැයි ඉස්කෝලේ ගුරුවරු නැහැ. ඒසයි එක බරපතල පීඩාවක් බඩ පත් වෙලා තියෙන මම මේ රාජ්‍ය අවධානය යොමු වෙන්න ඕනි සබුතුමාට අමාත්‍යංශලා දාලා නොවුනත්. විශේෂයෙන් අපි මේ ජනතාව ගැන කතා කරන්නේ මැතිවරණ කාලේ විතරයි. ඔවුන් අවංකයි. ඔවුන් සංස්කෘතික බොරු කරන්නේ නැහැ. ඔවුන් ආගමට හරි ලැබී. එස මැතිවරණ කාලේ ගිහිල්ලා මනාපට එකතු කරන්න හරි ලේසි. මැතිවරණ පස්සේ ඒක අමතක වෙනවා. මේක තමයි ඉතිහාසයේ පුරාම මෙහෙම කියපු චක්‍රේ. ඒ චක්‍රේ වෙනස් කරන්න ඕනේ හින්දා තමයි අද මේ සභාවේ මේ අවධානය යොමු කරන්නේ. දැන් බලන්න ඔබතුමාගේ අමාත්‍යංශය යටතේ කරන්න පුළුවන් දේවල් තියෙනවා නම්, දැන් ඉතාම වැදගත් යෝජනාවක් තියෙනවා, වැවිලි ප්‍රජාව පිළිබඳ දත්ත පද්ධතියක් සකස් කිරීම. ඉතිහාසයේ පළමුව තවත් දිගම්බර මැමතුමනි, ඉතාම වැදගත්. ඒතර ඒ පද්ධතිය ඇතුලේ ඔබතුමාලට තියෙනවා යම් කියවීමක්. කියවීමක් ඇති වෙනවා මං හිතනවා ප්‍රමුඛත්වය දෙන්න මේ දත්ත පද්ධතිය සකස් කිරීමේ ව්‍යාපෘතියට. ඒ වගේම සනීපාරක්ෂක කටයුතු සම්බන්ධයෙන් කතා කිරීමේදී, දැන් මං අද මේ මහින්දයාප මැමතුමා මෙතන ඉන්නවා, අපේ ඉන්නවා ඇලෙක්සැන්ඩර් මන්ත්‍රීතුමා. ඇලෙක්සැන්ඩර් මන්ත්‍රීතුමා අපේ කොටපල ප්‍රාදේශ සභාවේ බරපතල පානීය ජලය ප්‍රශ්නය ඇතුළේ වතුර නැහැ දිගම්බර මැමතුමනි. දැන් මං කතා කරන ඔහු අද උදේ දුරකථනයට ආවේ නැහැ. පැයක් පමණ පරක්කලා ඔහු මගේ දුරකථනයට උත්තර දුන්නා. මං ඔය ඇලෙක්සැන්ඩර් මන්ත්‍රීතුමා කොහෙද හිටියේ? ඇයි උදේ ෆෝන් එක ගන්න නැත්තේ? සර් වතුර නැහැ, අපි දොලට ගියා මූණ හොදන්න කියලා. ඉතාම බරපතල තත්ත්වයක් තියෙන්නේ. දැන් මීට කලින් අවුරුදු 50කට 60කට පෙර හදපු පානීය ජල ව්‍යාපෘති තියෙනවා. ඒව කඩාගෙන වැටිලා බට නැහැ, ටැංකි දිරලා. හැබැයි ඒව නවීකරණය වෙන්න අවධානය යොමු වෙලා නැහැ. මම ඔබතුමා ඉතාම ගෞරවයෙන් ඉල්ලීමක් කරනවා බරප මිනිසුන්ගේ මූලික අයිතියක් ගරු දිගම්බර මැඹතුමනි මූලික අයිතියක් එසේ පානීය ජලය පිළිබඳ තියෙන බරපතල ගැටලුවට බුදුම වැදගත් වෙන්නට ඕන ඒ වගේම අනිත් පැත්තෙන් ගත්තොත් වතු නිවාස වහලවල් ද ඔබතුමාගේ අමාත්‍යංශ වෙනම ව්‍යාපෘතියක් තියෙනවා අවුරුදු 40කින් 50කින්
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමයි කාලය අවසන් වෙනවා
අවසාන විනාඩියක් දෙන්න මට අවසාන විනාඩියක් දෙන්න ගරු දිගම්බර මැඹතුමනි අවුරුදු 40කින් 50කින් මේ වහලවල් මම එක බොහෝ දවසක ගියා මේ කාන්චන විජේසේකර මණ්ඩලතුමා අපේ මහින්ද අපේ අමතුමා අපි ඇතුළට ගියාම දිගම්බර මැමතුමනි හැම වහලකම මේ අහස පෙයින්නේ සිදුරු පොළොතින් උර දාලා ගෝණිය ඉල්ලලා යාන්තම් වැස්සෙන් බේරෙන්නට ඔවුන් ඉන්නේ එසම මම හිතනවා ඔබතුමාගේ අවධානය කඩිනමින් යොමු වෙන්නට ඕන කියලා පාරවල් තියෙනවා ගරු අමතුමනි යන්න බෑ මම ඔබතුමාට කිරුවාණගඟ පාර පිළිඳ පස්කොඩ ප්‍රාදේශීය ලේකම් මම ඉතාම අගය කරනවා ඔබතුමාගේ ප්‍රතික්‍රියාව ඉතාම අගය කරනවා ඉතින් යන්න බැරි පාරවල් තියෙනවා කෝවිල් තියෙනවා යන්න බෑ ගරු අමතුමනි එසා අදින් පස්සේ මම මේ අවධානය යොමු කරන්නේ අදින් පස්සේ මේ අමාත්‍යංශයේත් මේ සභාවෙත් මේ රාජ්‍යයේත් අවධානය වැය පෙළ ගැසවීමේදී සම්පත් පෙළ ගැසවීමේදී මේ මාතර දිස්ත්‍රික්කයේ ඉන්න මේ 25,000කට අධික මේ ජනතාව කෙරෙහි ප්‍රමුඛත්වය දෙන විදියට ප්‍රතිපත්ති සලසුම් සකස් කරන්නයි කියලා ඉල්ලා හිටමින් තව අවසාන වශයෙන් අපේ ඉස්ලාම් අපේ මුස්ලිම් කටයුතු අමාත්‍යතුමා ඉන්නව ගරු අමාත්‍යතුමනි මේ වැලිගම නගරේ මාධ්‍ය වාර්තාවක් තියෙනවා අර පෞරාණික ලංකාවේ පැරණිම තැපැල් කණුවක් අපේ මහින්දයාප අභිවදන අමාත්‍යතුමා සංවිධානය කරන ආසනේ මේක ගලවන්න ගිහිල්ලා මේ ලොකු අර්බුදයක් මතුණා වැලිගම නගර මැද්දේ නමුත් ජනතා උද්ඝෝෂණ නිසා මේක නතර කරා මේක කෞතුක භාණ්ඩයක් ගරු අමාත්‍යතුමනි එසා ඒ රඳවාගත් තබා ගන්නට ඔබතුමාගේ නියෝගය නිකුත් කරන්න කියලා ඉල්ලා සිටමින් දිගම්බර මැතුමාට මාතර දිස්ත්‍රික්කයේ දිහා බලන්න මේ අමාත්‍යංශය ඇතුලේ අපේ අහිංසකයේ සහෝදර දමිල ජනතාව දිහා මානවවාදී හැකියින් බලන්නට ඉදිරි කාල සීමා තුළදී හැකි වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම නියඬන බොමි සුති
ගරු දිගම්බර මමතුමා ඔබතුමාට අවස්ථාව
මේ ගරු දලස් මොත් මේ ඊට පෙමතුමනේ ඔබතුමා කියන එක ඇත්ත කතාවක් සත්‍ය කතාවක් එබේ මේ වැරද මම කරුවේ නැහැ අවුරුදු 65ක් 70ක් 80ක් හිටපු නායකවරුතුමා කර දෙනුත් ඇවිල්ලා කතා කරලා ගියේ වීපී දේකස් ගලවනවා මේ කොල්ටිනෙත්තු ගෙවල් හදනවා කියලා මේ මට කිව්වනේ අවිනමොත් මට කිව්වේ ඒ වගේ නායකතුමෝ හිටියේ නමුත් මම තමයි පළවෙනි වතාවට උලන්දාවත්තට ඇවිල්ලා ගෙවල් ටික මුල්ගල් තියලා ඕපන් කරපු එකම නායකය වතුක නායකය ඒගොල්ලම කිව්වා එටනිදත් එනවා ඉන්දොල් වත්තට යනවා ගෙවල් 50ක් මුල්ගල් තියන්න ඒ වගේ අක්‍රොස ගිය මාසෙලම තිබ්බා මේ මට අම්බ වෙන සල්ලි ප්‍රමාණය වටේට මුළු ප්ලාන්ටේෂන් එකම මම කරගෙන යනවා ඒ නිසා ඔබතුමාගේ කතාව ඇත්ත නෑ මට ඔබතුමාට මොකුත් කිව්වේ නෑ මං කිව්වේ ඔබතුමා කියන එක ඇත්ත කතාවක් මෙතන මට මෙතන බොරු කියලා කිව්වා නම් මිනිස්සු මගේ ඉනාවේ ඒක තමයි සත්‍ය කතාව ඒක නිසා ඔබතුමාට තව මේ ඔබතුමා දුන්න පාරව දෙන්නම අප්‍රූවල් කරලා දෙන්න සෙක්‍රටරිට වෙන වෙන දේවල් තියෙනවා කියන්න මම වාමම කරලා දෙනවා කියලා මේ වෙලාව කියන්න කැමති.
ඔබ ස්තුති ගරු මාතිතුමා මේ ළඟට තිලකරාජ් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 18ක් අවශ්‍ය.
ගරු මූලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි බෙහෙවින් මේ ස්තුතිවන්ත වෙනවා අපේ ගරු ඩලස් සලහප්පෙන මන්ත්‍රීතුමාගේ අවංක කතාවෙන් පසුව මට කතාව ලබා දීම එතුමාගේ කතාවෙන් සඳහා වුණා මේ වතුකරේ ජනතාවේ කරෙහි සිදුවෙච්ච ඓතිහාසික වැරදි පිළිබඳව අන්න අර ඓතිහාසික වැරදි පිළිබඳව මම හිතනවා මගේ කතාවෙන් ඉදිරි කොටස පත් කර ගන්නට මොනවද ඓතිහාසික වශයෙන් මේ ජනතාවට වෙච්ච වැරදිය නැත්නම් අපරාධය කියලා කියන්න ඕනේ ඉතින් මගේ ඉදිරි කොටස දෙමළෙන් කතා කරන්න මම බලාපොරොත්තු වෙනවා අපේ මන්ත්‍රීතුමන්ලා මේ හෙඩ්ෆෝන් පාවිච්චි කරමින් මගේ කතාවට අසුම් වෙයි කියලා සභික දළමෙදාංගම් උරුපිනර් අවර්களே எனக்கு முன்னர் உரையாற்றிய மாத்தறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தல சலகப்பெரும் அவர்கள் மிக முக்கியமாக ஒரு விடயத்தை தொட்டுக்காட்டி தனது உரையை ஆரம்பித்திருந்தார் அதுதான் வரலாற்று ரீதியாக தவறிழைக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டமாக இந்த பெருந்தோட்ட பகுதி மக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் எந்தெந்த மாவட்டங்களில் வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்கின்ற மாவட்டங்களில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை அவர் தான் சார்ந்த மாத்தறை மாவட்டத்துடன் தொடர்புபடுத்தி பேசியிருந்தார் வீட்டுக்கு உள்ளே சென்றாலும் வானம் தெரிகிறது கூரை ஓட்டையாக இருக்கிறது பாதை பழுதடைந்திருக்கிறது பாதை செல்ல முடியாமல் இருக்கிறது பாடசாலைகள் இல்லாமல் இருக்கிறது உயர்தரம் படிப்பதற்கு மத்திய பாடசாலைகள் இல்லை இப்படி பல பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே சென்ற நேரம் நான் வரவேற்கிறேன் அவரது உரையை அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் அந்த விமர்சனத்தை முன்வைத்த அதே நேரம் அந்த விமர்சனத்தை சுய விமர்சனமாக ஏற்று தனக்கும் அதில் பங்களிப்பு இருப்பதாக ஏற்றுக்கொண்டது மிகவும் வரவேற்கத்தக்கது. அந்த வகையிலே இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற மூன்று அமைச்சுக்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. அதுதான் பெருந்தோட்டத்துறை அமைச்சு, மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு சமுதாய அபிவிருத்தி அமைச்சு, அதே போல தபால் தொலை தொடர்பு அமைச்சு. இந்த மூன்றுக்கும் தொடர்பு என்று இருக்கின்றது என்று சொல்லுகின்ற வருகின்ற போதே நான் மூன்றாவது அமைச்சையே முதலாவதாக எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுதான் தபால் தொலை தொடர்பு அமைச்சு. இந்த தபால் தொலை தொடர்பு அமைச்சுக்கும் இந்த சமூகத்துக்கும் என்ன தொடர்பு என்றால், தபால் தொலைத்தொடர்பு அமைச்சர் அவர்களே, நாங்கள் உங்களிடம் பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறோம், அந்த பெருந்தோட்டத்துறை தபால் சம்பந்தமாக, அந்த தபால் துறை அபிவிருத்தி செய்வது சம்பந்தமாக நீங்கள் அதுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள், அங்கே வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது, அது நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். ஆனால் ஒரு எண்ணக்கர ரீதியாக நான் இங்கே சொல்ல வருகிறேன், இந்த மக்களுக்கும் தபால் தொடர்புக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால், இதுவரை நாளில் இந்த நாட்டில் முகவரியற்ற மனிதர்களாக இவர்கள் வைக்கப்பட்டார்கள் என்பதுதான் அந்த தொடர்பு. அவர்களுக்கு என்று தனியான ஒரு முகவரி இல்லை. ஒவ்வொரு வருக்கும் வரும் கடிதங்கள் அவர்கள் வசிக்கின்ற அந்த தோட்டத்தின் பெயரிலே வழங்கப்பட்டு அந்த தோட்ட நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டு அதன் ஊடாகத்தான் அவர்களுக்கு அந்த கடிதங்கள் பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது என்பது இந்த நாட்டில் முகவரியற்றவர்களாகவே இந்த 70 ஆண்டு காலமாக சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே இந்த சுதேச அரசாங்கத்தினால் இவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தபால் தொலை தொடர்பு அமைச்சுக்கும் இன்று மலைநாட்டு புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அமைச்சுக்கும் இடையிலான தொடர்பாக காணப்படுகிறது. அதே நேரத்திலே பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு சம்பந்தமாக நல சலகப்பெரும மந்தித்துமா மே வெவிலி கர்மாந்த அமாத்தியங்கு வெவிலி கர்மாந்த அமாத்தியங்கு கத்தகம அபிஹித்தன்னு மேக வெவிலி சேர்த்தே கர்மாந்தே கீனா அபத்துமா கிய போற இத்திஹாசிய வரதி மனோனங் மே வெவிலி கர்மாந்த தெக்க ஏ பாலனையா தெக்க ஏ சமாஜ பாலனையா ஏ வெவிலி கர்மாந்த ஆயத்தன வல்ட சமாகம் வல்ட்டீலாத்தீனி எத்தக்கால் மட்ட திபுனே வத்தே மாத்ரு லபாதீப்பு பர்த் கார்ட் கீனக்கு எத்தகட்ட உபன்னேசிட்ட மரணே தக்வா சம்பூர்ணே பாலனே கரன்னே வத்து சேஷ்ரே கேன ஏ பரிபாலனே அங்சே எத்தகட்ட ரஜேட கிசி வகக்கீமக் நே அபி நிதரம் கிய கியா ஹிட்டியா மே ஜனதாவட அபி புரவசி பாவே லபாதுன்னாய் கீல புரவசி பாவே லபாதுன்னட வெட துனே ஏக மட்டுனே கொலையட விதராய் கொலையகட மட்டுனா அன்ன புரவசி பாவே திபுன் தேனாய் கீனக்கு புரவசி பாவே பஸ்ஸே ஏ எத்த புறவசியால் அபாகன்னு ஓன தியன ஐத்திவாசிக்கமனோ அது ஏ ஐத்திகாசி வசிக்கும் ஏகதமாங்க தெமலிக்கியுவே லிப்பினே அக்வத்ன தெப்பேல அன்னே வத்த மாத்துள்ளாட்டு வத்த மாத்துள் பெதுனா வித்தர ஏக அண்ணி நத்தாங்க இவ்வளவு அத்தடை அன்னித்ன ஏகலோ சேவகியா தான் ஏ சேவகியா தெப்பல் டிபார்ட்மெண்ட் நெமே யார சேவகியா ஏ சேவகியா வத்தே பத்கர நெக்கினா இசர குருவரையா வத்தே பத்கர நெக்கினா தினோத் வைத்தியவரையா வத்தே பத்கர நெக்கினா ஏமதமா வத்துப்பாலட்டி ஏற்றத்துல தீன ஏகதமா தான் நிதரமா பி நவீன் திசாநாய கமத்துமா தேக்க சாக்கச்சக்கர்ல குடா தேவால் அப்படி வினஸ்கருக்கு வினஸ்கர யுத்த கோயத தெங் வினஸ்வன காலே இல்ல தீனா தெங் அப்பி அப்ப இல்லன்னே ரஜே இல்லன்னே அப்பே சந்த ஐத்திய பாவிச்சுக்கிறமே மே ரஜே ஐத்தியட்ட மே சமாஜிட்ட சேவை கரண்டு ஐத்திவாசிக்கம் லபா தெண்டக்கீன மம திகம்பர அமத்துமாட்ட ஸ்தூத்திவந்த வேண்டும் ஓனே மே அப்பி தேசபாலன சமகிய தெக்க அப்பி எக்கத்து வெல்லா மனோகணேசன் அமைத்துமல்ல ராதாகிருஷ்ணன் அமைத்துமல்ல அப்பி ஒக்கம் எக்கத்து வெல்லாம் என்ன பலமு வரட்டு மே மே அயவே போத்தே விவித கதாவ கிவோத் மே அயவே போத்தே விவித இத்தியாசே பலவெனி வரட்டு மே சமாஜே வெனுவெங் சேவைய கரண்ட அதிகாரிய பத்தர்ல ஏக அத்துல் வச்ச பலவெனி அயவே மேக்கியனுக்கு மம ஸ்தூத்திவந்த மேனவா மே ரஜேட பலவெனி வரட்டை அதிகாரிய பத்தர்ல மே ஜனதாவோட சேவை கரண்ட அப்ப இதிரி பத்துலாத்தின் இது வரலாற்றின் முதல் முறையாக யார் என்ன சொன்னாலும் இப்போதுதான் அரசாங்கத்தின் பொறுப்பில் சேவையாற்றுவதற்கு இந்த மக்களுக்கென சேவையாற்றுவதற்காக அரசாங்கத்தின் பொறுப்புடைய நிறுவனம் ஒன்றை உருவாக்கி ஒரு அதிகார சபையின் ஊடாக சேவையாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து வெற்றியடைந்திருக்கிறோம். தமிழ் முற்போக்கு கூட்டணி அடைந்த அந்த வெற்றியை அதனை கனவை நனவாக்கி கொடுத்தவர் மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சர் பழனிதி காம்பரம் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். அதுவரைக்கும் பெருந்தோட்ட முகாமைத்தை செய்பவர்களே அந்த கம்பெனிகளே அவர்களை நிர்வகித்தாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாடில் தான் இத்தனை காலமும் இருந்திருக்கிறது. வீதியை பற்றி சொன்னீர்கள், இந்த வீதிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கோ அல்லது மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கோ அல்லது உள்ளூராட்சி அதிகார சபைக்கோ இல்லை, அதனை ஒரு கொள்கை ரீதியாக அரசாங்க வீதியாக மாற்றுங்கள், அரசாங்கம் நடத்தக்கூடிய வீதியாக மாற்றுங்கள் என ஒத்துழைப்பு வேலை பிரேரணை ஒன்றை இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் கடந்த மாதத்திலே நான் இந்த பாராளுமன்ற சபையிலே முன்வைத்து கோரிக்கை வைத்திருந்தேன். மாகாண சபைகள் அமைச்சு அதற்கு உடன்பாடு தெரிவித்திருக்கிறது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்தில் தான் அந்த வீதிகள் அரசாங்கத்தின் பொறுப்பில் பராமரிக்க வேண்டும் என அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற நாளில் தான் மலையக பெருந்தோட்டம் எங்கும் தினந்தோறும் தொலைக்காட்சிகளே காட்டுகின்ற அந்த வீதிகளின் புனரமைப்பு ஆரம்பமாகும். அதுவரைக்கும் ஒருவரை ஒருவர் விரல் நீட்டி நாங்கள் ஏசிக்கொள்ளலாமே தவிர முறைமையின் அடிப்படையில் அந்த வீதிகளை பராமரிக்கு பொறுப்பெடுக்கின்ற அரச நிறுவனம் ஒன்று இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. எனவே உள்நாட்டு நிர்வாகத்திற்கு உள்வாங்கப்படாது, அவர்களுக்கென காணி வழங்கப்படாது, அவர்களுக்கென வீடு வழங்கப்படாது. ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தை தனியார் வசம் பெருந்தோட்டங்களை நிர்வகிக்கும் அவர்களிடமே இந்த சமூகத்தின் நிர்வாகத்தையும் ஒப்படைத்து வைத்து விட்டிருந்த அரசாங்கம் தான் கடந்த காலம் முழுக்க இருந்திருக்கிறது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக அரசாங்கங்களை மாத்திரம் குறை சொல்வதற்கு அல்ல, அந்த அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர்கள் தங்களது அமைச்சு பொறுப்பை பெற்றுக் கொண்டார்களே தவிர அதனூடாக ஐந்தாறு வாகனங்களை ஓட்டிச் சென்று தங்களது படோபடத்தை காட்டினார்களே தவிர இந்த மக்களுக்காக உண்மையாக செய்ய வேண்டிய சேவை என்ன என்பது தொடர்பாக இந்த உயரிய பாராளுமன்றத்திலே கடந்த 40 வருட காலமாக உறுப்பினர்களாக இருப்பவர்கள் முறையாக எடுத்துச் சொல்லவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் பெருந்தோட்ட அமைச்சரிடத்திலே நாங்கள் இப்பொழுது முறைமை மாற்றம் என கோரி நிற்கிறோம். பிரதானமாக முறைமை மாற்றம். இந்த முறைமை மாற்றம் என்றவுடன் எல்லோரும் நினைக்கிறார்கள் நாங்கள் எதிர்பார்ப்பது சம்பளத்துக்கான முறைமை மாற்றம் இல்லை என்பது. சம்பளத்துக்கான முறைமை மாற்றம் அல்ல, நாங்கள் கோருவது ஒட்டுமொத்த சமூகத்துக்கான முறைமை மாற்றம் என்பதை நான் தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகின்றேன். பெருந்தோட்டத்துறை தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு, இந்த நாட்டின் பொருளாதார முதுகெலும்பு என சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தி விட்டதன் காரணமாக இன்றும் நாங்கள் பெருந்தோட்டத்துறை இந்த நாட்டின் பொருளாதார முதுகெலும்பு என சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மை அதுவல்ல, அந்த முதுகெலும்பு முறிக்கப்பட்டு விட்டது. பெருந்தோட்டத்துறை இந்த நாட்டின் பொருளாதார முதுகெலும்பு இல்லை. இப்போது அவர்கள் வெறும் 27% ஏற்றுமதியை மாத்திரமே நாங்கள் பெருந்தோட்டத்துறையிலிருந்து பெறுகின்றோம். 73% ஏற்றுமதிகள் சிறுதோட்ட பகுதியிலிருந்து தான் ஏற்றுமதி செய்கிறது என்றால் பெருந்தோட்ட பகுதி எவ்வாறு நாங்கள் சொல்ல முடியும் பெருந்தோட்ட பகுதி முதுகெலும்பு என? அந்த முதுகெலும்பு முறிக்கப்பட்டு விட்டது, அதை நாங்கள் அடையாளம் கண்டுவிட்டோம். எனவே இந்த முறைமை மாற்றம் என்பது எங்கள் மக்களுக்கு சிறுதோட்டம், எங்கள் மக்களை சிறுதோட்ட உடைமையாளர் ஆக்கி அதனூடாக அவர்களை சுயாதீன தொழிலாளர்களாக மாற்றுவதன் ஊடாகத்தான் சம்பள பிரச்சனையின் மாத்திரமல்ல அவர்கள் எதிர்நோக்குகின்ற சமூகம் சார்ந்த இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் நேரடியாக இலங்கை அரசின் பிரஜைகளாக இருந்து அதன் ஊடாக அவர்கள் பெற்றுக் கொடுப்பதற்கும் அந்த அவர் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது இவர்களுக்கு முன்னெடுத்தப்படுகின்ற பிரதான விடயங்களில் ஒன்று மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சின் ஊடாக காணிகளை பெற்றுக் கொடுப்பது. இப்போது காணிகளின் 7 பேச்சளவை பற்றியும் 4 பேச்சளவை பற்றியும் 5 பேச்சளவை பற்றியும் பேச வருபவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே என்ன செய்தார்கள்? இன்றும் நான் சற்று முன்னர் அவதானித்துக் கொண்டிருந்த இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் கண்கள் சிவக்க பேசுகிறார், கோபமாக பேசுகிறார். அவர்கள் கண் சிவப்பதற்கு என்ன காரணம்? கோபத்தின் காரணமாக கண் சிவந்திருக்கிறதா அல்லது வேறு காரணத்தினால் கண் சிவந்திருக்கிறதா என தெரியவில்லை. இப்போதுதான் அவருக்கு கண் சிவக்க பேசுகிறார்கள் இந்த பாராளுமன்றத்தில். என்னத்தை பற்றி பேசுகிறார்? 7 பேச்சு காணி 4 பேச்சு காணி குறைவாக இருக்கிறதா? இவர்கள் தான் முன்னெடுத்த திட்டம், வேலை திட்டம் என்ன? மாடி லயம், லயத்திற்கு மேல் இன்னொரு மாடி லயம் வைத்து கட்டியவர்கள் காணியை பற்றிய பேசுவதற்கு, மலையக மக்களின் காணி உரிமையை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் என்ற வகையிலே என்பதை இந்த சபையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு துண்டு நிலத்தை அந்த மக்களுக்கு உரிமையாக காணி உரிமையோடு அந்த பத்திரத்தோடு பெற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அது தமிழ் முற்போக்கு கூட்டணி காலத்தில் 2015 பிற்பட்ட காலப்பகுதியில் தான் நாங்கள் அதை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நாங்கள் காணி அமைச்சரை அழைத்துச் சென்று பெருந்தோட்ட அமைச்சும் காணி அமைச்சும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்து காணி அமைச்சர் கயந்த கருணாதிலக அவர்களை அழைத்துச் சென்று நாங்கள் தோட்டம் தரும் காணி உறுதி பத்திரங்களை வழங்கிக் கொண்டு செல்கிறோம். அப்போதெல்லாம் கயந்த கருணாதிலக அமைச்சர் அவர்கள் கூறுகின்ற ஒரு வடயத்தை நான் இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இவர்களுக்கு பிரஜா உரிமை பெற்றுக் கொடுக்கப்பட்டதாக கடந்த காலங்களிலே சொல்லப்பட்டது. ஆனால் இந்த மக்களுக்கு காணி உரிமை பெற்றுக் கொடுக்கப்படுகின்ற இந்த நாள் தான் அவர்கள் முழுமையான பிரஜைகளாக இருக்கின்ற நாள் என்பதை அவர் அடிக்கடி அந்த கூட்டங்களை நினைவுபடுத்துவதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்திய வீடமைப்பு திட்டத்தை பற்றி பேசுகிறார். இந்திய வீடமைப்பு திட்டம் என்பது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வேண்டுகோள் நாள் வந்ததல்ல. இந்த நாட்டில் இடம்பெற்ற நீண்ட கொடிய யுத்தத்தின் விளைவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 50,000 வீடுகளை இந்திய அரசாங்கம் கொடுத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் 50,000 வீடுகளும் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு சென்ற வேளை அதிலிருந்து ஒரு பகுதி வீடுகள் முஸ்லீம் மக்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கோஷம் எழுந்தது. எனவே அவர்களுக்கும் வீடுகள் ஒதுக்கப்படுகின்ற நிலையில்தான் இந்திய அரசாங்கம் வடக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் வீடுகளை வழங்குவதற்கு முன்வந்தால் இந்திய வம்சாவளியினராக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மலையக மக்களுக்கும் ஒரு பகுதி வீடுகளை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 4000 வீடுகளை அவர்களுக்கு வழங்கினார்கள். எனவே ஒட்டுமொத்த 50,000 வீடுகளில் 6,000 முஸ்லிம் மக்களுக்கும் 4,000 மலையக மக்களுக்கும் 40,000 வடகிழக்கு தமிழ் மக்களுக்கும் பிரிக்கப்பட்டதுதான் இந்திய வீடமைப்பு திட்டம். இதில் நடந்தது என்ன, 46,000 வீடுகள் வடக்கு கிழக்கிலே வழங்கப்பட்ட தமிழ் முஸ்லீம் மக்களுக்கான வீடுகள் கட்டப்பட்டது 2012 வழங்கப்பட்டு 2015 16 போகும் நிறைவு கட்டத்தை அடைந்திருந்தது. ஆனால் மலையகத்திற்கு வழங்கப்பட்ட வீடுகள், ஆரம்பந்தோண்டமான அவர்கள் இந்த அமைச்சுக்கு பொறுப்பாக இருந்த காலத்தில் வழங்கப்பட்ட வீடுகள் 2012 வழங்கப்பட்டு 2015 அவர்கள் அமைச்சு பதவி விட்டு வீட்டுக்கு போகும் வரை 4,000 வீடுகளில் 4 வீடுகளுக்கு கூட ஒரு அடிக்கல்லை வைப்பதற்கு துப்பில்லாதவர்கள் தான் இன்று பாராளுமன்றத்தில் வைத்து 4,000 வீடுகளை பற்றி பேசுகிறார்கள். நாங்கள் 2015 நாங்கள் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் பொறுப்பேற்ற பின்னர் இந்திய அரசாங்கத்துடன் பேசி 4,000 வீட்டு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து காட்டியிருக்கிறோம். இன்று கிழமை மாதந்தோறும் இந்திய உயர்ஸ்தானிகர் அங்கே வலயத்திற்கு வந்து வீட்டு திட்டங்களை திறந்து வைக்கின்ற போது அதனை பார்த்து பொறுத்துக் கொள்ளாமல் வந்து இங்கே கண் சுவக்க பேசுவது ஒன்றும் சாத்தியமாகாது. கட்சி அடிப்படையில் வீடுகளை பெற்றுக் கொடுப்பதாக ஆரம்பந்தமானவர்கள் சொன்னால் அவர்களுக்கு சவால் விடுக்கிறேன். இந்த சபையிலே உங்கள் வீட்டு பக்கத்திலே, உங்கள் வெவண்டன் தோட்டத்துக்கு பக்கத்திலே, நாங்கள் ஹெல்பட தோட்டத்திலே 98 வீடுகளை கடந்த வாரம் வழங்கிவிட்டு வைத்தோம். 98 வீடுகளில் 96 வீடுகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு நாங்கள் வழங்கிய வீடுகள் என்பதை நாங்கள் மாத்திரமல்ல இந்த நாட்டின் நிதியமைச்சர் அவர்கள் அந்த இடத்திலேயே வைத்து சொன்னார். எனவே அந்த நாளில் அந்த வீடுகளை திட்டமிட்ட போது நீங்கள் எவ்வாறு வீடுகளை திட்டமிட்டிருக்கிறீர்கள்? 98 வீடுகளும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தான் அவர்கள் பெற்று தீர்மானித்திருக்கிறார்கள். அதனை அப்படியே நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். அவர்களால் ஏன் ஒரு வீடுகளை கூட கட்ட முடியாதிருந்தது? காணி உரிமை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. காணி உரிமையை பெற்றுக் கொடுக்க அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. இந்திய வீடமைப்பு திட்டம் என்பது தானாக அவர்களாக முன்வந்து கட்ட வேண்டிய வீடமைப்பு திட்டம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் அந்த காணி திட்டத்தை முறையாக விளங்கிக் கொண்டு காணி அமைச்சோடும் பெருந்தோட்ட அமைச்சோடும் உடன்படிக்கை செய்து அதனூடாக காணிகளை பெற்றுக் கொடுத்ததன் காரணமாகத்தான் அந்த வீட்டுத் திட்டத்தை நாங்கள் முறையாக நடைபெறக்கூடியதாக இருந்தது. கௌரவ தலைக்கு சமைக்கிறார்களே, இந்திய வீடமைப்பு திட்டத்தை பற்றி பேசுகின்ற போது நாங்கள் மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். 4,000 வீடுகளை முறையாக கட்ட ஆரம்பித்ததன் பின்னர் தான் எங்களுக்கு 10,000 வீடுகளை கட்டுவதற்கான அனுமதி கிடைத்தது. எங்களுக்கு கேள்வி வந்தது, ஏற்கனவே 4,000 கொடுக்கப்பட்ட 4,000 வீட்டு திட்டங்களுக்கு என்ன ஆயிற்று? அது கட்டப்பட்டு விட்டதான இந்திய அரசாங்கம் கேட்டப்பட்ட போது அது நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியதன் பின்னர் தான் எங்களுக்கு 10,000 வீடுகளை கட்டுவதற்கான அனுமதி கிடைத்தது. மோடி அவர்களின் பதவி பிரமாணத்துக்கு சென்று விட்டு வந்ததனால் வீடுகள் கிடைத்து விடாது. மோடி அவர்களை இலங்கைக்கு அழைத்து வந்து அவர்களும் எங்களது மக்களது பலத்தை காட்டி எங்களது மக்களின் நிலையை காட்டி அதனை பெற்றுக் கொண்டதன் ஊடாகத்தான் அது என்று சாத்தியமாக இருக்கிறது. இதே இந்திய அரசாங்கம், இந்த சபையிலே அவர்கள் பதிலளிக்க வேண்டும், இதே இந்திய அரசாங்கம் மலையக மக்களின் தேவைக்காக அவர்களின் போக்குவரத்து பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு 40 பஸ்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஊடாக இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். 40 பஸ்களை பெற்றுக் கொடுத்தவர்கள் தாத்தாவின் பெயரில் ஒரு மன்றமும் பாட்டியின் பெயரில் ஒரு மன்றமும் வைத்து பாட்டியின் பெயரில் கோதை மன்றம் என்கின்ற பெயரிலே மன்றத்தின் ஊடாக அந்த பஸ்களை பெற்றுக் கொண்டவர்கள், 40 பஸ்களையும் ஏப்பமிட்டவர்கள், இந்திய அரசாங்கம் மலைய மக்களின் போக்குவரத்து நலனுக்காக கொடுத்த பஸ்களை ஏப்பமிட்டவர்கள், 40 பஸ்களுக்கும் பதில் சொல்லாதவர்கள் 4,000 வீட்டு திட்டத்தை பற்றி இங்கே பேசுகிறார்கள். இவர்கள் வெட்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வேலை திட்டத்திற்காகவும் நாங்கள் வெட்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் பெருமைப்பட வேண்டும். இதற்கு முன்னதான அவர்கள் பாராளுமன்ற வரலாற்றிலே அவரது காலத்தை எடுத்து பாருங்கள். இதே பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். என்னது, வருடத்திற்கு ஒரு தடவை அமைச்சராக இருப்பதனால் மாத்திரம் ஒரு நிமிடம் வாய் திறந்தவர்கள் இன்று ஆரம்பகுந்தண்டமான் 8 நிமிடங்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள் என்றால் அது திலகராஜ் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தோட்டத்திலிருந்து பிறந்து வளர்ந்து வந்ததன் பின்னர் தான் என்பதை ஆரம்பத்தொண்டமான அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்று அவர்கள் கண் சுவக்க பேசுவதற்கு காரணம் எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் அவர்களை நாங்கள் பேச வைத்திருக்கிறோம் என்ற பாராளுமன்றத்தில் இன்றுதான் அவர்கள் இதை பற்றி எல்லாம் தெரிகிறது. அதைத்தான் டலஸ் சலகப்பெரும் அவர்களும் அவர்கள் உரையை சொல்கிறார்கள், வரலாற்று ரீதியான தவறு. இந்த வரலாற்று ரீதியான தவறுகளை இத்தனை காலமும் வரலாற்று ரீதியாக நாங்கள் தான் இவர்களின் தலைவர்கள் என தொடர்ச்சியாக தங்களை அறிவித்துக் கொண்டு இந்த மக்களை நோக்கி எந்த விதம் செய்யாதவர்கள் தான் இன்று சாஞ்சிமலை தோட்டை விவகாரத்தை பற்றி சபையிலே பேசுகிறார்கள். சாஞ்சிமலையில் மாத்திரமல்ல, மாத்தளையில் செம்புவத்தையும் அதே போல தோட்டங்களில் பல தோட்டங்களிலும் உல்லாச பயணத்திற்காக
தோட்டங்களை பயன்படுத்துகின்ற பெருந்தோட்ட கம்பெனிகள் அந்த தோட்டங்களை முறையாக அந்த பயிரை முறையாக நிர்வகிப்பதில்லை. அந்த பயிரை முறையாக நிர்வகித்தால்தான் அதனூடாக அவர்களுக்கு சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் என பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த முறைமையை மீளமைக்கும் போது அந்த தோட்டத்திலிருந்து கிடைக்கின்ற எல்லா விதமான வருமானங்களும் அந்த தோட்ட தொழிலாளருக்கு சென்று சேரக்கூடிய வகையில் அந்த முறைமை மாற்றப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த மக்களுக்கு உரிய சம்பளத்தையும் வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைக்க முடியும். எனவே மக்களுக்காக போலி கண்ணீர் நடிப்பதற்கு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சபைக்கு வராமல் வாருங்கள், விவாதிப்போம். எங்கள் மக்களுக்கான வேலை திட்டத்தை ஒன்று சேர்ப்பதற்கு செயற்படுவதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். அதனை கொள்கை அடிப்படையிலே முன்கொண்டு செல்கின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியினூடாக அதை நாங்கள் நிச்சயமாக சென்று சேர்ப்போம் என கூறிக்கொண்டு இன்றைய அமைச்சர்கள் மூவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சந்தேன் வீராக்கொடி கார் மந்திரி வினாடி ஹத்தக காலத்தியனோ
கரு முலாசனாருட மந்திரி
அமே அவஸ்தாவேதி வேருக்குமார் மந்திரிமா கரு முலாசனேட பண்ணல.
கரு சந்தேன் வீராக்கொடி மந்திரிமா கதகரன்
கரு முலாசனாருட மந்திரிமணி மே ரட்டட விசேஷம் அப்பே ரட்டே ஆர்த்திகேட்ட வேதகாத் அமாத்தியாஷ துணக் சம்பந்தவ அதாஸ் பிரகாஷ கிரிமட்ட அவஸ்தாவல் அபாதீம கேன மம சூத்திவந்த வேணுமா. விசேஷம் வெவிலிகார்பாந்த் அமாத்தியாஷே சகா கந்துராட்ட அட்டித்தல பாசுகாம் சங்வர்தனை கிரிமே அமாத்தியாஷே அப்பே ரட்டே ஆர்த்திகே கொடநகான்ட விசேஷம் வேதகாத் அததின அப்பே அமாத்தியதுமா மே சபாவினே எத்துமாகே ஆதரணீய மேனியன் அப்பி கரு அமைத்துமா மங்கித்த ஒபுத்துமா நேக்கியலா வெவிலி கர்மாந்த அமைத்துமா ஒபுத்துமாகே ஆதரணீய மேனியன் வியோவீம சம்பந்தம் அப்பி கம்பாவினவா எத்துமிய சிரேஷ்ட காந்தாவா கேட்டியட்ட தக்குனு லங்காவின் பிஹிவெச்ச எத்துமியட்ட விசி நித்துக்கொண்ணலாத மெஹய பிலிபாந்தவ அப்பே கௌரவே ஸ்தூத்திய மே அவஸ்தாவே புதகரான கேமதி மே ரட்டே தீன பிரதானதம பிரஷ்னே தமாய் மே மோகத்தே விதேச வினிமய நிசி பிரமாணேட்ட ரட்டட நுலபீமே பிரஷ்னே வெவிலி கர்மாந்த அமாத்தியாஷே சா யட்டித்தல பாசுகம் தியுனு கிரிமே அமாத்தியாஷே தியன்னே பரிபோஜனே சந்தா கிருஷிகர்மே சம்பந்தவ நிமை ஏ சந்தா வேணும் அமாத்தியாஷே தியனும் வெவிலி கர்மாந்த அமாத்தியாஷே பிரதானதம வககீம தீந்துவைய யுத்தே ஏ பிரதிபத்தி சகஸ்விய யுத்தே மே ரட்டட விதேச வினிமய ரகினைம ஹெக்கிவன் ஆகாரேட்ட அப்பே பிரதிபத்தி செலசும் சகஸ்கிரீம மதக்கியனைக தமாய் மகே அதாசன் அப்பி அப்பே நிஷ்பாதன பிட்டுராட்ட கெனையன கண்டாயம ஏட்ட தீன பிரஷ்ன பிலிபந்த செலக்கிலிமாத் வேணோ வகேம வெவிலி கருவான் மகாபரிமான சா சுலு பரிமான வெவிலி கருவான் பிரஷ்ன பிலிபந்தவ அவதானேட்ட யொமுக்கல யுத்து அவஸ்தாவ கெட்டியட்டாய் மே யுக மம தக்கிண்ணி அப்ப விசேஷம் அப்பே பிரதானதம அப்பநாயன போகே வெச்ச தே பிலிபந்தவ லோகே தத்துவ பலன் கொட்ட பகுகே அவுருது தஹாய் அத்துலத லோகே தே நிஷ்பாதனைய கிலோ பில்லியன துணை தசம நமே இந்தலா பில்லியன கிலோ பில்லியன பகாய் தசம தேக்க தாக்குவா வெடிவேல தீனோ நமுத்து அப்பி ரட்டக் கேட்டியட்ட அப்பி லோகே நிஷ்பாதனிங் நிதாக வர்ஷே வண்ண விட்ட மேராட்ட சியட்ட தகாயாக்கிட்ட வெடி பிரதிஷத்தேக்கட்ட உருமகாம் கிவ்வா அது வேண கொட்ட ஏ உருமைய சியட்ட பகக்கட்ட பகாய் தசம தேக்கட்ட அடுவேல தீனவா அப்பநாயன பிரதிஷத்தை அக்கேட்டியட்ட அப்ப எதா சியட்ட தாஹத்தரக் சியட்ட விஷக் விஷயக்கக் திபி கட்ட திபிச்ச பிரதிஷத்தைய தெதாஸ் தாஹாட்ட வெண்ணு கொட்ட சியட்ட தாஹத்தர வெண்ணு கொட்ட வெண்ணு மட்டமட்ட அடுவேல தீனவா அப்பே நிஷ்பாதனைய தெதாஸ் தாஹத்துன வார்ஷே கிலோ மில்லியன துன்சிய ஹத்தலியக் இத்தியாச வெடிம நிஷ்பாதித்திய பகுகே ராஜ சமே தெதாஸ் தஹத்துன வார்ஷே වාර්තාගත කරන්න පුළුවන් වුණා. නමුත් අද වෙන විට ඒ නිෂ්පාදනය කිලෝ මිලියන 3000ට අඩු වෙනවා. අපේ තරඟකාරී රටවල් කෙන්‍යාව වගේ රටවල් අද කිලෝ මිලියන 500 පන්නලා අපිට වඩා ඉහළට මතුවෙමින් පවතිනවා. අපට අපනායන භෝගයක් හැටියට තරඟ කිරීමට අවස්ථාව දිනෙන් දින අපේ නිෂ්පාදිතයේ තත්වයේ ප්‍රශ්න නිසා අහිමි වෙමින් පවතින තත්වයක් උද්ගත වෙලා තියෙනවා කියන එක මං හිතන්නේ අමාත්‍යංශයට ඇමතුමාට අමුතු දෙයක් නෙමෙයි. ඒ නිසා අපි නිසි ප්‍රතිපත්තියක් මේ වෙනුවෙන් සකස් කරන්න ඕන. අපි තේ සම්බන්ධව තේ වවන්නාගේ ප්‍රශ්නය, තේ අපනයනය කරන්නාගේ ප්‍රශ්නය, කුඩා පරිමාණ මහා පරිමාණ තේ වගාකරුවාගේ ප්‍රශ්නය, මේ සියල්ල සැලකිල්ලට ගත්ත ප්‍රතිපත්තියකට රට යොමු විය යුතුයි. මම නියෝජනය කරන ගාලු දිස්ත්‍රික්කය කුඩා තේවතු කරුවන්ගේ ප්‍රධානතම දිස්ත්‍රික්කය. අද මේ වන විට නැවත වගාව කරන්න බැරුව කුඩා තේවතුකරුවන් විශාල පීඩනයකට පත්වෙලා තියෙනවා. ලෝකයේ අද ඩොලරය
ගරු මන්තුමා තව විනාඩියක් තියෙනවා.
තව මට මේ සුදර්ශනී ෆර්නැන්ඩෝ පොල් ඇමතුමියගේ විනාඩි 7ක් ලබා
දෙන්න.
අද කුඩා තේවතුකරුවන්ට ඇති වෙලා තියෙන ප්‍රශ්නය විසඳන්න මැදිහත් වෙන්න කුඩා තේවතු අධිකාරිය තියෙනවා. නමුත් එයාගේ මිල පිළිබඳ ප්‍රශ්නය, අද ඩොලරය වැඩි වෙනවා රුපියලට සාපේක්ෂව, නමුත් එහි ප්‍රතිලාභ පහළට ලැබෙන්නේ නැහැ. ඒ වගේම අපනයනකරුවා වර්තමාන ප්‍රතිපත්තිය තුළ අපේ ඉන්න කණ්ඩායම අපේ රටෙන් ඈත් වෙනවා. ලංකාවේ ඉන්න ගරු ඇමතුමනි ප්‍රධාන තේ අපනයන කරුවන් 25 දෙනාගෙන් අද 19 දෙනෙක්ම මේ වන විට ක්‍රියාත්මක වෙන්නේ ලංකාවෙන් පිට එක්සත් අරාබි එමිරාජ්‍ය ආශ්‍රිතව. අපිට ප්‍රතිපත්තියක් තියෙන්න ඕන. අපේ තේවලට ඉහළ මිලක් ලෝකයේ වෙළඳ පොලේ ලබා ගැනීම සඳහා වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන්න අපි නිසි ආකාරයට වෙළඳ ප්‍රවර්ධනය කරනවාද කියන එක ප්‍රශ්නයක්. අපේ 52%ක් තේ විකුණන ප්‍රධාන රටවල් පහම ලෝක දේශපාලනයේ විවිධ අවස්ථාවල ප්‍රශ්නවලට මතුවන රටවල්. අපි යුරෝපයට, අපි ඇමරිකා එක්සත් ජනපදයට ඒ වෙළඳපළ ආක්‍රමණය කිරීම සඳහා, ඒ වෙළඳපළට ඇතුළත් වීම සඳහා ගන්න උත්සාහය බොහොම අඩුයි. ඒ තුළ ඒ වගේම තියෙන වෙළඳපොළ රැක ගැනීම සඳහා එක්සත් ජනරජ එක්සත් රාජධානියේ වෙළඳපොළ අපිට අහිමි වුණා. ඉරානයේ වෙළඳපොළ අද අපිට අහිමි වේගෙන යනවා. මේ කරුණු සැලකිල්ලට අරගෙන මේ පිළිබඳව වැඩපිළිවෙල යොදාන්න. ඒ වගේම වතු යටිතල පාසුකම් අමාත්‍යාංශයේ යටතේ දාලු දිස්ත්‍රික්කයේ ආසන ගණනාවකම අක්මීමන බද්දගම කරන්දෙනිය හිනිදුම බෙන්තරල් පිටිය කියන ප්‍රධාන සහ හබරාදු කියන ආසන 10න් 6ක වැවිලි කර්මාන්තය තියෙනවා ප්‍රධාන වශයෙන්. නමුත් යටිතල පහසුකම් පිළිබඳ ප්‍රශ්නය විශාල වශයෙන් අපට ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා. පාසල් ප්‍රශ්නය අද අපේ වතු පාසල්වල උගන්වන්න එන්නේ ද්‍රවිඩ දරුවන්ට උගන්වන්න එන්නේ මුස්ලිම් ගුරුවරු. එතන ජාති භේදයක ප්‍රශ්නයක් නෙමෙයි. නමුත් ඒ සංස්කෘතිමය ප්‍රශ්නය ඒ ප්‍රදේශවල දරුවන්ට අද මුහුණ දෙන්න සිද්ධ වෙලා තියෙනවා. සිද්ධස්ථාන පිළිබඳ ප්‍රශ්නය, කෝවිල් හින්දු කෝවිල් ආශ්‍රිතව එයාට තියෙන ප්‍රශ්නය, නිවාස ප්‍රශ්නය, ජල ප්‍රශ්නය, මේ කාරණා සම්බන්ධව ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කියන එක, විශේෂයෙන්ම ක්‍රීඩා කරන්න ක්‍රීඩා පිටි නොමැතිකම තුළ මේ හැම කෙනෙක්ම දැඩි පීඩාවට පත්වෙලා ඉන්නවා කියන එක ඔබ අපි ගරු ඇමතුමාට සඳහන් කරන්න කැමති. මේ වෙනුවෙන් ඔබතුමාලා නුවරඑළිය දිස්ත්‍රික්කයට ඒ ආශ්‍රිත දිස්ත්‍රික්කවලට විශාල මුදලක් වෙන් කරන බව අපි දන්නවා අපි ගැන සතුටු වෙනවා. නමුත් ගාලු දිස්ත්‍රික්කය වැනි දිස්ත්‍රික්කවල ඉන්න වතු කම්කරුවගේ ඒ දරුවගේ සුභසිද්ධිය වෙනුවෙන් ඔබතුමාලගේ අවධානය යොමු කරන්න කියලා මම ඉල්ලනවා. ඒ වගේම අපිට දිස්ත්‍රික්කයක් හැටියට ලොකු ප්‍රශ්නයක් ඇති වෙලා තියෙනවා මේ ඔයිල් පාම් වගාව. ඔයිල් පාම් වගා කිරීම මේ රටේ ආර්ථිකයට ශක්තියක් වන්නේ නම් ඒ සඳහා වැඩපිළිවෙලක් තිබිය යුතුයි. ආර්ථික ශක්තිය එක පැත්තකින් තුලාවට දාලා අනිත් පැත්තෙන් පරිසරයට වන තත්ත්වය තුලාවට දාලා කිරා මැන බලලා මේ ප්‍රශ්නයට විසඳුමක් ලබා දෙන්න මැදිහත් විය යුතුයි. අද අනුමත වෙලා තියෙන වගාවෙන් විශාල ප්‍රමාණයක් වැඩිම ප්‍රතිශතය මන් දන්න තරමට වගා කරන්නට වෙන් වෙලා තියෙන්නේ ගාලු දිස්ත්‍රික්කය කියන එකයි අපේ අදහස. එනිසා මේ රටකට යම් ප්‍රතිශතයක් යම් ප්‍රමාණයක් අක්කර ප්‍රමාණයක් ගැලපෙනවා නම් ඒ ගැලපෙන ප්‍රමාණය මේ කටුපොල් අපේ පැතිවලට විතරක් සීමා කරන්නේ නැතුව රටටම සාධාරණ විදියට බෙදලා පරිසරයට හානියක් නොවන ආකාරයට මේ වගාව පිළිබඳ යම් නියාමනයක් සිදු කිරීමට කටයුතු කරන්න කියන එක මම ඉතාම ඕනකමින් ඉල්ලනවා. අපේ ප්‍රදේශවල දේශගුණ තත්ත්වයට වගේම අපේ ප්‍රදේශවල ඉන්න කම්කරුවන්ගේ රැකියාව පිළිබඳ ප්‍රශ්නයක් මේ හේතුවෙන් ඇති වෙනවා කියලා මතයක් ජනතාව තුළ ජනිත වෙලා තියෙනවා. ඒ පිළිබඳත් විසඳුමක් ලබා දෙන ලෙස මම ඉතාම ඕනකමින් ඉල්ලනවා. ඒ වගේම අපේ රටට ඉතාම වැදගත් අපනයන භෝගයක් තමයි කුරුඳු. කුරුඳු වවන දිස්ත්‍රික්කයක් නියෝජනය කරන මම කුරුඳු වගාවට අද තියෙන අවධානය පිළිබඳව සෑහීමකට පත් වෙන්නේ නැහැ. ලෝක වෙළඳපළේ හොඳම කුරුඳු අපේ රටෙන් නිෂ්පාදනය වුණාට කැෂියා සමග කලවම් කළා අපේ කුරුඳුවල තත්වය බාල කළා වෙළඳපළේ තියෙන තැන නැති වෙමින් යන තත්වයක් අද මතුවෙලා තියෙනවා. කුරුඳු වල මිල ඒ හේතුවෙන් ශීඝ්‍රයෙන් පහත බහපු අවධියක තමයි අපි ඉන්නේ. එනිසා කරු ඇමතුමනි කුරුඳු වගාව පිළිබඳව කතා කරනකොට කුරුඳු වගාවේ තියෙන වතු වලින් 5%කට අඩු වතු ප්‍රමාණයක් තමයි අක්කර 50ට වඩා වැඩි වතු තියෙන්නේ. එවන් තත්වයක් තුළ මේ රටට ආවේනික වෙච්ච අපනයන භෝගය ප්‍රචලිත කිරීම සඳහා ඒ තුලින් වැඩි වාසියක් රටට ගැනීම සඳහා කුරුඳු කුඩා කුරුඳු වතු හිමියන් සංවර්ධනය කිරීම සඳහා වූ කුඩා තේ වතු සංවර්ධන අධිකාරිය වැනි ආයතනයක් බිහි කළා ක්‍රමවේදයක් ආරම්භ කරන්න කියලා මම ඉතාම ඕනකමින් ඉල්ලා හිටිනවා. ඒ වගේම කුරුඳු වලින් මේ වැලියු ඇඩිෂන් කුරුඳු වැඩි වටි අගය එකතු කිරීම කුරුඳු සඳහා ඉටු කිරීමෙන් අද මොකද වෙන්නේ? අපි
මන්තුමා තව විනාඩියක් තියෙනවා විනාඩියෙන් අවසන්.
ගරු එස්පී දිසානායක මහත්මයාත් එන්නේ නැහැ. එතුමාගෙනුත් විනාඩි 3ක් විතර මට ලබා දෙන්න 3ක් 4ක්.
එතුමා කාලේ වෙන മന്ത്രിවරු දෙදෙනෙක් බෙදාගෙන.
ඔව් ඒකේ තව විනාඩි 2ක් 3ක් දෙන්න. ගරු മന്ത്രിතුමනි කුරුඳු මොකද මේක ඉතාම වැදගත් දෙයක්. මම මේ කතා කරන්නේ කුරුඳු වගාව ප්‍රචලිත කිරීම අපේ රටට ඉතාම වැදගත් දෙයක්. අපි කුරුඳු අමුවෙන් පිටරට යවනවා අමුද්‍රව්‍යයක් හැටියට. නමුත් ඒට අගේ එකතු කළා විශාල මුදලක් බොහෝ රටවලින් උපයනවා අපිට ලැබෙන්නේ සොච්චමයි. එනිසා මේ සඳහා වූ පර්යේෂණ ආයතනයක් බිහි කළා. ඒ පර්යේෂණ තුලින් අපි අගේ එකතු කිරීම සඳහා යොමු විය යුතුයි කියලා මම ඉල්ලා හිටිනවා. ඒ වගේම ගම්මිරිස් අද ගම්මිරිස් වලට තියෙන තත්ත්වය ඉතාම අයහපත්. පිටරටින් ගම්මිරිස් ගෙනල්ලා කලවම් කළා විකුණලා අද අපේ ගම්මිරිස් වලට තියෙන තිබිච්ච ඉල්ලුම නැති වෙලා තියෙනවා මේ යුගයේ. ඒ සඳහා වැඩපිළිවෙලක් අපි ක්‍රියාත්මක කළ යුතුයි. ගම්මිරිස් වටින භෝගයක් හැටියට අපිට ප්‍රචලිත කිරීම සඳහා වූ දිරිමත් කිරීම සඳහා වූ වැඩපිළිවෙලක් අපි බලාපොරොත්තු වෙනවා ගරු ඇමතුමනි. ඒ වගේම අනෙකුත් සුළු අපනයන භෝග කලාප හැටියට සංවර්ධනය කළා Sadika, Karadubungu, Mevage Deva Sadaha, Vishala Illumakada, Loka Vela Poletino, Api, Evenwing, Avashakarana, Niti Sampada Nekarandoname, Deval Kurundu, Sadika, Karadubungu, Gammiris Meva, Food Items at Theatre, Pariboja Nekaran Ahara, Dravya Theatre Tamai Salakani, Pariboja Nekaran Ahara, Dravya Theatre, Pitrata Yavanakota, Esandaha, Antarjatika Balapana, Nirnaika, Taptapalana, Kirima, Itama Vedagat, Ape, Nirnaika, Kriatmaka Kirima Sandaha, Palne Kirima Sandaha, Kisidu Adikariak, Kisidu Nirnaika, Vedapilivela, Metek Meratene, Make Itama, Bayanaka Tatuak, Ape, Me Shetre Anagategana, Kalpanaka Nakota, Evagema, Messiala Sandaha, Visheshema Te, Vagavi, Te Karmanti Anagate Sandaha.
Garumantuma dan kiting awasan.
Minadi kiting awasan kerana garumantumani. Sialu tenaga ada hasaragena. Nisi weda pilihela kriyatma kalla. Badu pita badu gahan ini tuh. Loke teh nispaadane kerana ratawaling. Wedi ma badu ayak kerana ratalangka. Itu kota pita pulu anda. Anagatya akbala perutuin. Apa tapal lemah tuma tinno abutuma. Kekarre api agya kerana. Ewa ke bintam ona kaming illanwa. Apa galle kotue pradana tapal karre ale. Ada kadang macam mana matlamu kita Latino Lankawi, Palaveni tapal karya alih mana itu? E tapal karya alih sanrakshane kalla, e karya aling, e biming, perwujudan agan nakiane katilla city min, me khati utu pilih bandwa me karna pilih bandwa. Daru emati warunge, awdane yomwe kelapi balaparutuena, api ratak khati ata idiri ata gini anneta, wartamane me ratatatiena pradana mabiyoge bece, awasya pramane ata. Mudal, Videshiya, Vinimaya, Nometivimaya, Prashnaya, Visada Ganeema Sandaha, Mahangu Karyabharayak, Me, Amatyansha Hara, Itu Karannata, Obathumanlata, Avasthawa, Shaktiya Labewa Kiyala Prarthana Karamin, Mama Nihanda Wenawa.
Stuti.